முகுந்தமாலை குலசேகர ஆழ்வாருடைய முகுந்தமாலையில் 16 ஸ்லோகங்கள் பார்த்துருக்கோம். பக்தியினுடைய பெருமையை சொல்லி சரசிஜ திருஷிதேவே தாவகி பக்திரேகா, அந்த தாமரை கண்ணனான கிருஷ்ணனிடத்தில் உன்னுடைய பக்தி ஒன்னே உன்னை இந்த பவஜலதி என்ற சம்சார கடலை தாரயிஷ்யதி அவசியம் அவசியம் தாண்ட வைக்கும், நீ பகவான் காப்பாற்றுவார் அப்படிங்கிற அந்த விஸ்வாசம் வச்சு அவர்கிட்ட பக்தி பண்ணினா மட்டும் போறோம், சோம்பலை ஒழித்து பக்தி பண்ணு அப்படின்னு நெஞ்சமே அப்படின்னு தன்னையுடைய மனசுக்கே சொல்றார். அந்த பக்தியினுடைய அனுபவத்தையும் அதோட பலனான சம்சார தரணம் அப்படிங்கிறதையும் சொன்னார். இன்னைக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு ஸ்லோகம் சொல்றார், பிரதிகூல்ய வர்ஜனம் அப்படின்னு. பக்தி பண்ணும்போது எதை நாம் தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிற அந்த முக்கியமான ஒரு உபதேசம் இந்த ஸ்லோகத்தில் இருக்கு. மாத்ராட்சம் க்ஷிண புண்ணியான் க்ஷணமபி பவதா பக்திஹீனான் பதாப்ஜே மா ஸ்ரௌஷம் ஸ்ராவ்யபந்தம் தவ சரிதமபாஸ்யானதாக்யானஜாதம் மாஸ்மார்ஷம் மாதவத்வாம் அபிபுவனபதே சிதசாபஹ்முவானான் மா பூவம் த்வத்சபர்யாவ்யதிகரரஹிதா ஜன்ம ஜன்மாந்தரேபி அப்படின்னு ஒரு ஸ்லோகம். ஹே மாதவா, ஹே லோகநாதா, புவனபதே, உன்னுடைய பாதாரவிந்தத்தில் பக்தி இல்லாத க்ஷீண புண்ணியான் புண்ணியமில்லாத அந்த பாபிகளை நான் ஒரு க்ஷணம் அபி மாத்ராட்சம் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லார். உங்கள்கிட்ட பக்தி இருக்கிற அந்த பக்தர்கள் மட்டும் எனக்கு போறோம், உன்கிட்ட பக்தி இல்லாதவன் அப்படின்னா நான் அவனை கண்ணெடுத்தும் பார்க்க மாட்டேன். மா ஸ்ரௌஷம் ஸ்ராவ்யபந்தம் தவச்சரித்தம் அபாஸ்யான்யதாக்கியான ஜாதம், உன்னுடைய சரித்தம் கற்பார் ராமபிரானையல்லால் மற்றும் கற்பரோ அப்படின்னு நம்மாழ்வார் பாடார். அந்த மாதிரி கிருஷ்ணனுடைய கதையோ ராமனுடைய கதையோ பக்தர்களுடைய சரித்திரமோ இதெல்லாம் மட்டும்தான் நான் கேட்பேன், இது வல்லாத உன்னுடைய சரிதம் அல்லாத வேற எந்த பிரபந்தமா இருந்தாலும், அது ஸ்ராவிய பந்தம் கேட்கறதுக்கு ரொம்ப இனிமையா இருந்தாலும், மனசை கவரக்கூடிய விதத்துல கதை சொன்னாலும் அந்த கதைகளை மா ஸ்ரௌஷம் நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்றார். மா ஸ்மார்ஷம் மாதவத்வாம் அபிபுவனபதே சேதசாபஹ்னுவானான், மனதால உன்னை நினைச்சுட்டே இருக்கணும், உன்னை தன் உள்ளத்தில் வச்சுண்டு இல்லாத வாழை மாஸ் மார்ஷம் நான் அவளை நினைக்க கூட மாட்டேன். ஒன்னு நினைச்சுட்டு இருக்கிற வாழை நான் நினைப்பேன், ஒன்னு நினைக்காத வாழை நான் நினைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லார். மா பூவம் தொத்சபர்யா வெதிகர ரஹிதா ஜென்ம ஜென்மாந்தரேபி, உன்னுடைய பூஜை பண்ணாம ஒரு நாளும் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லார். அதாவது இதுல வந்து மாட்டேன் மாட்டேன் அப்படின்னு சொன்னாலும் அவர் என்ன தாத்பரியம் என்னன்னா, எப்போதும் உன்னுடைய அடியார்களோட கூடி உன்னுடைய சரித்திரங்களை கேட்டு உன்னை தியானிப்பவர்களே அந்த பக்தர்களே என் மனசுல நான் தியானிப்பேன், இப்படி என்னுடைய வாழ்நாள உன்னை பூஜையை பண்ணிட்டு நான் கழிப்பேன், வெறும் பேச்சு பேசுற வாழோட நான் பழக மாட்டேன் அப்படின்னு சொல்றார். இது ஒரு முக்கியமான பரிபாகம் பக்தியில். இந்த மாதிரி நான் வெறும் பஜனை பண்ணிட்டு இருப்பேன், நான் வெறும் பாராயணம் பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்னு எனக்கு இந்த மாதிரி இருக்கிறவங்களே போறோம், வேற யாரோடய நான் பழக மாட்டேன் அப்படின்னு இருந்தா ரொம்ப லோன்லி ஆயிடாதா, ரொம்ப ஆன்டி சோஷியலா ஆயிட மாட்டானான்னு இந்த காலத்தை நம்ம நினைப்போம், அவனுக்கு யாருமே இருக்க மாட்டாளே தனிமைப்பட்டு போயிடுவான் அப்படின்னு. ஆனால் எவன் ஒருத்தன் தன் நேர்மையாகவும் மனசுல கருணையோடையும் அதே நேரத்தில் ரொம்ப உலகப்பற்று இல்லாமல் இருக்கானோ அவனிடத்தில் எல்லாரும் ரொம்ப அன்பாக இருப்பான். தன்னுடைய பெற்றோர்களிடத்திலும் கூட பிறந்த வாழ்த்திலும் கணவன் மனைவி இடத்திலும் மனைவி கணவனிடத்திலும் தன் குழந்தைகளிடத்திலும் இருக்கிறத காட்டிலுமே ஒரு பக்தனிடத்தில் எல்லாரும் அன்பாக இருப்பான். அந்த சுவாமிகள்கிட்ட பார்த்துருக்கேன். ஏன்னா அந்த பகவானுடைய கதையை பேசும்போது அவளுக்கு கிடைக்கிற ஆறுதல் மற்ற உறவுகளிலிருந்தோ மற்ற இன்பங்களிலிருந்தோ மற்ற பணம் முதலிய சௌக்கியங்களிலிருந்து கிடைக்காது. அந்த பகவானுடைய பேச்சில் கிடைக்கிற ஆனந்தம், அந்த பக்தர்களுடைய சங்கம் ரொம்ப ரொம்ப தன்மையான ஒரு இனிமை. அதை அனுபவித்த பின்ன தானாக அது நாடி போகும் நம்ம. அப்படி அதனால் ஒரு பக்தன் அவன் பகவானே பேசிட்டு இருக்கான் உலகம் அவனை தனிமைப்படுத்திடும்னு கிடையாது. சாதுக்கள் இருப்பா, அவா அவனை நாடி வந்து அந்த பேரின்பத்தில் ஒரு துளியை அனுபவிப்பான். அதனால் அவன் தனிமையிலே இருக்க மாட்டான். அவன் தனிமையாக உட்காந்துருப்பான், தனியாக உட்காந்து புஸ்தத்தை படிச்சுட்டு இருப்பான். ஆனால் அவன் தனிமையாக ஃபீல் பண்ண மாட்டான். கருணையும் நேர்மையும் இருக்கிறதுனால அவன் உலகத்தில் ஒரு வெறுப்போ ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனோ ஒரு அதெல்லாமும் இல்லாமல் ரொம்ப ஆனந்தமாக அவனுடைய காலத்தை கழிப்பான் அப்படிங்கிறத நான் சுவாமிகள்கிட்ட பார்த்துருக்கேன். இந்த இது இன்னொரு மாதிரி நான் சுவாமிகளை பார்த்தபோது புரிஞ்சுனேன். பல உபன்யாசகர்கள் பப்ளிக்கில் வந்து பகவான் காப்பாற்றுவார் அப்படின்னு உபன்யாசம் பண்ணுவார். பக்கத்தில் வந்து ஏதாவது கஷ்டத்தை சொல்லும்போது எங்கிட்ட அதெல்லாம் சொல்லாதேங்கோ, நான் நம்ம பகவான்கிட்ட கஷ்டத்தையே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லுவார். சுவாமிகள் தன்னை வந்து சுவாமிகளும் சரி மகாபிரிவாளும் சரி, மகாபிரிவாளை இன்றைக்கி நம்ம தெய்வமாக போட்டுறோம், அவர் தன்னுடைய பூஜை பண்ணது தவிர வேற என்ன பண்ணிகிட்டு இருந்தாருன்னா காத்தாலேருந்து ராத்திரி 3 மணிக்கு எழுந்தால் ராத்திரி 12 மணி வரைக்கும் தூங்குற வரைக்கும் யார் வந்து பகவான் கஷ்டம்னு சொன்னாலும் காது கொடுத்து கேட்டு தெய்வத்தின் பேரால் ஆறுதல் சொன்னா, காமாட்சி காப்பாற்றுவா கவலைப்படாத அப்படிங்கிற வார்த்தையை சொன்னாவா. அப்படி அந்த பகவான் காப்பாற்றுவா அப்படிங்கிறத தானே நம்பி அவ அந்த நேர்மையாகவும் அவளுக்கு அந்த உத்தம பக்தி இருக்கிறதுனால அவ வாயால் ஒரு ஆசீர்வாதமாக சொன்னா அது சத்தியமாகி அந்த ஜனங்களுடைய கஷ்டம் தெரிந்து அவளுக்கு கேட்ட வரங்கள் கிடச்சி அப்படி தான் நான் நிறைய பார்த்துருக்கேன். கஷ்டத்தையே சொல்லக்கூடாது, பகவான் எதுவும் வேண்டிக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆனால் நிறைய கூட்டம் பணம் சேர்க்கிற சாமியார்களும் நம்ம பார்க்குறோம். அது வேறு கேட்டகரின்னு தான் வச்சுக்கணும். அந்த மாதிரி பகவானுடைய பக்தி பண்ணும்போது நம்ம பகவானே பார்த்துட்டு இருக்கணும். யாராக சாதுக்கள் வந்து சேர்ந்தா அவ வருவா, அவ பகவான் நம்ம சொன்னதை அவள் கேட்குறாளா அப்படின்னு பார்க்காம நம்ம நம்முடைய இந்த இவர் சொன்ன மாதிரி வந்து சேர்றவா தெய்வ பக்தியில் இருக்காளா நம்மளையும் சேர்ந்து வீண் பேச்சில் இழுக்காமல் இருக்கணுங்கிறத நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக வாட்ச் பண்ணி நம்முடைய பஜனத்தை பண்ணிகிட்டே போகணும். அடுத்த ஸ்லோகம் இந்த ஸ்லோகத்தை சொல்லும்போது எனக்கு இந்த கருத்தை சொல்லும்போது மூக்க பஞ்சத்தில் இந்த உண்மையான சாதுக்கள் இந்த போலி சாமியார் சொல்லும்போது மூக்கபட்சத்தில் ஒரு 53rd ஸ்லோகம் ஒன்று ஞாபகம் வருது. வைஷத்தியேன ச விஸ்வதாபஹரண க்ரீடா பட்டீயஸ்தயா பாண்டித்யேன பசேலிமேன ஜகதாம் நேத்ரோத்ஸவோத்பாதனே காமாட்சி. அதாவது இந்த சந்திரிகை காமாட்சியுடைய மந்தஸ்மிதத்துக்கு தானும் சமமாக ஆகணும் அப்படின்னு முயற்சி பண்ணிகிட்டே இருக்கான். அதுவும் காமாட்சியுடைய மந்தஸ்மிதம் வெள்ளை வெள்ளையர்னு இருக்குது, அதே மாதிரி இந்த மந்தஸ்மிதமும் வெண்மையாக இருக்குது. ஜனங்களுக்கு சந்திரன் வந்தால் தாபம் போகிறது, அதனால் இந்த தாபம் போகிறது அப்படிங்கிற குணம் சந்திரன் வச்சுட்டு இருக்கிறதுனால அதனாலேயும் அம்பாளுடைய மந்தஸ்மிதத்துக்கு ஓரளவு சமானமாக இருக்குதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி கண்ணுக்கு ஆனந்தத்தை பார்த்தா ஆனந்தத்தை கொடுக்கறது சந்திரன், அதனால் அதுலேயும் காமாட்சி தர்சனம் பண்ணால் மந்தஸ்மிதத்தை பார்த்தா நமக்கு ஆனந்தம் ஏற்படுறது. இதெல்லாம் வச்சுட்டு சந்திரனும் காமாட்சியுடைய மந்தஸ்மிதமும் ஒன்றுன்னு சொல்லலான்னு தோன்றுறது. ஆனால் இந்த சந்திரன் கடலை பொங்க பண்ணுறது. சந்திரன் வந்ததுன்னா கடல் பொங்கும், ஹை டைடுன்னு சொல்லுவான். அதை வச்சுட்டு வார்த்தைகளில் கவி விளையாடுறார். ஜலராசி போஷணத்தையா தூஷ்யாம் பிரபன்னா தஷாம். இந்த ஜலராசியை வளர்க்குறதுனால அது எல்லாரும் இகழும்படியான நிலைமை அடைஞ்செடுத்து சந்திரன் அப்படிங்கிறார். இந்த ஜலராசிங்கிறதுக்கு லா டா அந்த ரெண்டு வார்த்தையும் சம்ஸ்கிருதத்தில் இன்டர்சேஞ்சபிளாக யூஸ் பண்ணலாம். அதனால் ஜடராசி போஷணத்தையா தூஷ்யாம் பிரபன்னா தஷாம் அப்படின்னு இந்த அறிவிலிகளுடைய கூட்டத்தை இந்த சந்திரன் வளர்க்கிறது. அதாவது காமாட்சியுடைய மந்தஸ்மிதம் ஞானத்தை கொடுக்கும், மூடர்களுடைய கூட்டத்தை வளர்க்காது. இந்த சந்திரன் அந்த மாதிரி ஜடராசி போஷணத்தையா தூஷ்யாம் பிரபன்னா தஷாம் அப்படின்னு சொல்கிறார். இந்த கவி சொல்ல வர தாத்பரியம் என்னென்னா, இந்த மாதிரி இந்த போலி சாமியார்களுக்கு நிறைய கூட்டம் இருக்கும், ஆனால் ஒருத்தர் கூட அதுலேருந்து வந்து ஒரு ஞானத்தை தெரிஞ்சுக்க மாட்டா. மகான்கள் இதே மாதிரி அவளோட பழகும்போது நமக்கு அவளை பார்த்தாலே சந்தோஷம் ஏற்படும், தாபம் போகும், அவள் தூய்மையே வடிவமாக இருப்பா. அதுக்கெல்லாம் மேலே அவள் கூட்டத்துக்காக அவள் பஜனம் பண்ண மாட்டாள். அவள் தனிமையில் அந்த பகவானை பஜனம் பண்ணி அந்த காமாட்சியினுடைய வடிவமாகவே மகாபெரிவாக இருந்ததுனால அவள் எவ்வளோ பேரை நல்வழிப்படுத்தினான், இந்த அறிவாளிகளாக மாற்றினான், எவ்வளோ பேரை அறிவிலிகளாக இந்த போலி சாமியார்கள் மாற்றின்ட்ருக்கா அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகத்தில் அவர் சொல்கிறார் மூக்க கவி. நம்ம நிஜமான சத்சங்கம் எது தெரிஞ்சுட்டு அதில் இருக்கணும். இந்த அடுத்த ஸ்லோகம் ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகம். வாத்சல்யாத்து அபயப்பிரதான சமயாத்து ஆர்த்தார்த்தி நிர்வாபணாத்து ஔதாரியாத்து அகசோஷணாத்து அகணிதஷேய பதப்பிராபணாத்து சேவியா ஸ்ரீபதிரேக ஏவ சததம் சந்தியத்ர சட்சாட்சிணா பிரஹ்லாதச்ச விபீஷணச்ச கரிராட்டு பாஞ்சால்யஹல்யா த்ருவஹா அப்படின்னு பகவானுடைய குணங்கள் அடுக்கி இதுக்கு சாட்சிகள் இருக்கா அப்படின்னு இந்த ஆறு குணங்களை சொல்லி, இந்த ஆறு குணங்களுக்கு சாட்சியாக ஆறு பேரை சொல்லி அந்த ரெஸ்பெக்டிவ்லி அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் முறைப்படியே இந்த ஆறு பேர் அப்படின்னு வச்சுக்கணும். பகவான் அன்பே வடிவமாக இருக்கார், வாத்சல்யம். அது எப்படி தெரியறதுன்னா பிரஹ்லாதன் கிட்ட தெரியாது. பிரஹ்லாதன் எங்கும் இருப்பான் ஹரி அப்படின்னு சொன்னோடனே பகவான் எல்லா இடத்துலையும் காத்துட்டுருந்தார். தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான் அப்படின்னு குழந்தை சொன்னோடனே ஒரு ஒரு துரும்புலையும் ஒவ்வொரு தூணிலையும் எல்லா இடத்துலையும் பகவான் காத்துட்டுருந்தாராம், எங்கே சொன்னாலும் ஆவிர்வாகம் ஆகணும் அப்படின்னு. அப்புறம் ஹிரண்ய கஷிப்புவை வதம் பண்ணி அதுக்கப்புறம் பிரஹ்லாதனை மடியில் வச்சுட்டு அந்த பிரஹ்லாதன் ஸ்தோத்திரம் பண்ணுறான், அவனுக்கு ஆசீர்வாதம் பண்ணுறார். அந்த அன்புங்கிறதுக்கு பொதுவாக நரசிம்மசுவாமின்னா எல்லாரும் பயப்படுவார். இவர் வாத்சல்யத்துக்கு நரசிம்மசுவாமின்னு சொல்கிறார். வாத்சல்யாத்து அபயப்பிரதான சமயாத்து, அபயம் அளிப்பதில் அந்த கொள்கை, அதுக்கு விபீஷணன் சொல்கிறார். விபீஷணனுக்கு ராமர் அபயம் கொடுத்தார். சுக்ரீவாதி வானர்களெல்லாம் வேண்டாங்கிறா, ஹனுமார் மட்டும்தான் இல்லை அவன் நல்லவன்தான் நான் நினைக்கிறேன், சேர்த்துக்கலாம் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். ராமர் சகிருதேவ பிரபன்னாய தவாஸ்மி தீச்சயாச்சதே அபயம் சர்வபூதேபியோ ததாமி ஏற்றுத்து பிரதம்மமா. எவன் என்னை வந்து நமஸ்காரம் பண்ணி உன்னை சேர்ந்தவனா வச்சுக்கோ அப்படின்னு கேட்டால் யாராக இருந்தாலும் அவனுக்கு நான் அபயம் கொடுப்பேன், இது என்னுடைய விரதம் அப்படின்னு சொல்கிறார். அதுதான் பகவானுடைய அபாரமான தயை. அந்த அபயமளிக்கும் கொள்கை பகவானுக்கு இருக்குங்கிறது விபீஷணன் தான் சாட்சி. ஆர்த்தார்த்தி நிர்வாபணாது, கஷ்டத்தில் இருக்கிறவாளுடைய துயரத்தை போக்குபவன் பகவான். அதுக்கு யார் சாட்சினா கரிராட் கஜேந்திரன். நாராயணா அகிலகுரோ பகவான் நமஸ்தே அப்படின்னோடனே கருட பகவானை இழுத்துன்னு வந்து அந்த கஜேந்திரனுக்கு கஷ்ட நிவர்த்தி கொடுத்தார். ஔதார்யாத்து தாராளத்தன்மைக்கு திரௌபதி சாட்சி. அந்த ஒரு பருக்க அரிசியை சாப்பிட்டு துர்வாசாதி மகர்ஷியுடைய கோபத்துக்கு இந்த பாண்டவர்கள் ஆளாகாமல் காப்பாற்றினார். சபையில் துகிலை கொடுத்தார். அப்படி ஔதாரியத்துக்கு திரௌபதி சாட்சி சொல்வா, அக சோஷனாத்து பாவங்களை போக்குபவர் பவான் அப்படிங்கிறதுக்கு அகல்யா சாட்சி. அகணித ஸ்ரேய பத பிராபணாத்து இவ்வளோன்னு சொல்ல முடியாது, அவ்வளோ உயர்ந்த பதவியே கொடுப்பார் அப்படிங்கிறதுக்கு துருவன் தான் சாட்சி அப்படிங்கிறார். துருவ நட்சத்திரமா இன்னைக்கும் நம்ம பார்க்கும்படி என்னன்னைக்குமா அந்த குழந்தை அப்பா முடியல உட்கார முடியலையே அப்படிங்கிற ஒரு வருத்தத்தில் போய் காட்டில் தபஸ் பண்ணதுக்கு பகவான் அப்படி ஒரு உயர்ந்த, நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு சுபஸ்தானத்தை கொடுத்தார் இல்லையா. இப்படிப்பட்ட பகவான் இந்த ஸ்ரீபதிரேக ஏவம், இந்த பகவான் ஒருவனே வழிபடத்தக்கவர் என்பதற்கு இந்த ஆறு பேர் சாட்சி சொல்கிறார்கள் அப்படின்னு ஒரு ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகம். அதனால் பகவான் ஒருத்தரை தான் நான் நம்பணும், உலகத்தவர்களை நம்பக்கூடாது அப்படிங்கிறது தாத்பரியம். வாத்சல்யாத் அபய பிரதான சமயாத் ஆர்த்தார்த்தி நிர்வாபணாத் ஔதாரியாத் அகசோஷணாத் அகணித ஸ்ரேய பத பிராபணாத் சேவ்யா ஸ்ரீபதிரேக ஏவ சததம் சந்தியத்ர சக்ஷாக்ஷிணா பிரஹ்லாதச்ச விபீஷணச்ச கரிராட் பாஞ்சால்யஹல்யா த்ருவஹா அப்படின்னு இந்த இவாவுடைய சரித்திரங்களெல்லாம் நினைச்சு இந்த பவானுடைய கதைகளை ஏன் கேட்கணும்னா அப்போதான் அவனுடைய இந்த பிரபாவம் தெரியும். இந்த மாதிரி குணங்களெல்லாம் நம்ம நினைக்கும் போது தான் நமக்கு அந்த பவானிடத்தில் மேலும் நம்பிக்கை ஏற்பட்டு பவான் காப்பாற்றுவார் அப்படிங்கிற நம்முடைய நம்பிக்கை உறுதிப்படும், பக்தி வளரும். அடுத்த ஸ்லோகம் ஜிஹ்வே கீர்த்தையே கேசவம் அப்படிங்கிற ஸ்லோகம், அதை நாளைக்கு பார்ப்போம். கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா.